ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ. 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 சிவாய நமஹ.
ஸ்ரீ சிவ மகாபுராணம் ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே பூர்வகண்டம் அத்தியாயம் 18 முதல். ரிஷிகள் கேட்கிறார்கள், தக்ஷனின் மகளான தாக்ஷாயினி தன்னுடையலை நீத்து இமவானின் மகளாக பிறந்தாள் என்று கூறினீர்கள் அல்லவா, அதை சற்று விளக்கமாக கூற வேண்டுகிறோம். வாயுதேவர் கூறுகிறார், உலகமெல்லாம் தூற்றும் சிற்றறிவு படைத்த தக்ஷனின் செயலை கூறுகிறேன், கேளுங்கள். முன்பு சமயம் இறைவனையும் இறைவியையும் தரிசிக்க திருவுள்ளம் கொண்ட சித்தர்களும் பிறந்த வசிகளும் இமயமலை சிகரமான கைலை சென்றனர். அப்பொழுது தக்ஷனும் தன் மகளையும் மருமகனான சிவனாரையும் காணச் சென்றான். அவ்வமயம் இறைவன் அவனை ஆதரிக்கவில்லை. இறைவரது பெருநிலையை அறியாத தக்ஷன் தன்னை அவமதித்ததாக நினைத்து வெளியேறினான். அதனால் பகைமை கொண்ட தக்ஷன் விதியின் தூண்டுதலால் தன் மகள்களையும் மருமகன்களையும் அழைத்து அவர்களுக்கு வெகுமதி அளித்தான். தாக்ஷாயினியான தன் மகளையும் சிவபெருமானான மாப்பிள்ளையையும் அழைக்கவில்லை. இதை நாரத கூறாய்ந்த தாக்ஷாயினி சிவனாரிடம் சென்று கூற, அப்பொழுது அனைத்து நலன்களும் பொருந்திய ஒரு பொன் விமானம் அங்கு வர, அதில் தாக்ஷாயினி தன் பணிப்பெண்கள் சூழ ஏறியமர்ந்து தேவர்கள் கொண்டாட தன் தந்தை மனை சென்றாள். இறைவியைக் கண்ட தக்ஷன் அவளை திரு சிறிதும் கணிசியாமல் இறைவியரது சகோதரிகளுக்கு மரியாதை முதலியன செய்தான். இதைக் கண்ட இறைவி சற்றே சிறந்து கூறலானாள். தேவி கூறுகிறாள், தந்தையே, பிரம்மா முதலிய தேவர்கள் அனைவரும் எந்த இறைவனை கொண்டாடுகிறார்களோ அவரை நீங்கள் மதிக்கவில்லையே, ஏன்? இதை கேட்டு சிறந்த தக்ஷன், உன்னை காட்டிலும் இவர்கள் சிறந்த குணத்தவர்கள். உன் கணவனை காட்டிலும் எனது இந்த மாப்பிள்ளைகள் சிறந்த குணம் படைத்தவர்கள். உன் கணவன் தாமச குணத்தன், சும்மா இருக்கும் சோம்பேறி, அதனால்தான் அவனை அவமதித்தேன் என்று கூறினான். இதை கேட்ட தேவி அங்குள்ள சபையோர்களையும் தக்ஷனையும் நோக்கி கூறலானாள், உலகங்கள் அனைத்திற்கும் ஒப்பற்ற தலைவரான நிந்தனை என்பதை அறியாத எனது கணவரை நீ தூஷிக்கிறாய். வேதம் என்ன கூறுகிறது தெரியுமா? வித்தையை திருடுபவன், குருவிற்கு துரோகம் செய்பவன், வேதத்தையும் தெய்வத்தையும் நிந்திப்பவன், இவர்கள் அனைவரும் பெரும் பாவிகள், தண்டனைக்குரியவர்கள். ஆகவே இந்த பெரும் பாவத்திற்காக உனக்கு பெருந்தண்டனை இப்பொழுதே வரப்போகிறது. தேவர்களுக்கெல்லாம் தேவரான சிவபிரானை நீ எப்பொழுது மதிக்கவில்லையோ, அதனால் உன் குலம் அழிந்தது என்று நினைத்துக்கொள். இவ்வாறு கூறிய சதீதேவி அவனால் அழிக்கப்பட்ட இவ்வுடலை நீத்து இமவானிடம் திறந்தாள். மலையரசரான இமவான் இதனால் பெரும் புண்ணியத்தை பெற்றவனானான். இதற்காகவன்றோ அவன் பெருந்தவம் ஏற்றினான். அவனுக்கு அருள் புரியவே இறைவி தன் விருப்பப்படி அவனையே தந்தையாக ஏற்றாள். எப்பொழுது இறைவி சிறங்கொண்டு தக்ஷனை நிந்தித்து அவ்விடம் விட்டு அகன்றாளோ, அப்பொழுதே அந்த வேள்வியில் மந்திரங்கள் அனைத்தும் வெளியேறின. சதீதேவி வெளிப்போந்ததை அறிந்த இறைவன் தக்ஷனை மங்குள்ள ரிஷிகளையும் சிறந்து சபித்தார். தக்ஷனே, என்மேல் கொண்ட வகையால் குற்றமற்ற சதீதேவியை விடுத்து நீ உன் மற்ற மகள்களை அவர்களது கணவரோடும் கொண்டாடினார். ஆகவே உனது இந்த மருமகன்கள் அனைவரும் வைவஸ்வதமன் மந்திரத்தில் தான் தோன்றிகளாக பிரம்மன் வேள்வியில் பிறக்கப் போகிறார்கள். சாக்ஷுஷனின் குலத்தில் நீ மனிதனாக பிறப்பாய். காசீனபர்கிசின் பேரனாகவும் பிரச்சேதசின் மகனாகவும் பிறப்பாய். அப்பொழுது நீ செய்யக்கூடிய அறம் பொருள் இன்பம் பயக்கும் செயல்கள் அனைத்திற்கும் தடையை தோன்றச் செய்வேன். பெரும் தேஜஸ் படைத்த ஸ்ரீ ருத்ரன் இவ்வாறு கூறவே சுவயம்புவ மனுவின் மகனான தக்ஷன் தன் உடல் அழிந்து பூமியிலே விழுந்தான். சாக்ஷுத மன்வந்தரத்தில் பிரச்சேதசின் மகனாக பிறந்தான் இந்த தக்ஷன். வைவஸ்வத மன்வின் அந்தரத்தில் பிருகு முதலியவர்களும் பிறந்தனர். அப்பொழுது அறம் பெற தக்ஷன் செய்த வேள்வியை சிவனார் அழித்தார். முனிவர்கள் கேட்கிறார்கள், வாயு பகவானே, தீயவனான தக்ஷன் தர்மத்தின் பொருட்டுத்தானே வேள்வியை செய்தான். அப்படி இருக்க பரமசிவன் தர்மத்திற்கான வேள்வியை தடுத்தார் என்பது எவ்விதம்? காரணத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? வாயு பகவான் கூறுகிறார், வைவஸ்வத மன்வந்தரம் வந்ததும் தக்ஷன் அஸ்வமேத வேள்வியை செய்யத் தொடங்கினான். ரிஷிகளும் சித்தர்களும் வசிக்கும் கங்கோத்ரி என்னும் இடத்தில் வேள்வியை தொடங்கினான். அதற்கு இந்திரன் முதலிய தேவர்களும் பிதர் தேவர்களும் மற்றும் உள்ள மகரிஷிகளும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் மற்றும் பலரும் அழைக்கப்பட்டிருந்தனர். சிவபெருமானை மட்டிலும் அழைக்கப்படாததைக் கண்ட ததீசி முனிவர் பெருஞ்சினம் கொண்டு தக்ஷனிடம் கூறலானார். ததீசி கூறுகிறார், தக்ஷனே, மதிக்கப்பட வேண்டியவரை மதிக்காமல் இருப்பதும் மதிக்கப்பட வேண்டாதவரை மதிப்பதும் பெரும் பாவம். அதற்கான பெருந்தண்டனை உடனே கிடைத்துவிடும். பெருமதிப்பிற்குரிய பசுபதியான பரமசிவனை நீ ஏன் மதிக்கவில்லை? தக்ஷன் கூறுகிறான், சூலமேந்தி சடை தரித்திர ருத்ரர்கள் பலர் என்னிடம் உள்ளனர். அவர்கள் 11 பேர்கள். இவர்களைத் தவிர மகேசன் என்று புதிதாக ஒருவனை தாங்கள் கூறுகிறீர்களே, அவனை எனக்கு தெரியாது. ததீசி கூறுகிறார், சிவனாரை விடுத்து மற்ற இவர்களை நீ மதிப்பதால் யாது பயன்? அவரன்றோ பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவரையும் படைத்தவர். பிரம்மன் முதலிய அனைவருக்கும் அனைவரும் பிரம்மன் முதலிய அனைவரும் அவரது பணியாளர்கள் என்றோ? பிரகிருத்தியை காட்டிலும் ஏன் புருஷனை காட்டிலும் உயர்ந்தவர். உண்மை உணர்ந்த யோகிகளும் ரிஷி முனிவர்களும் அவரையே என்றோ நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். அழிவற்ற பரமனான பிரம்மம் அவர். முதலும் முடிவும் அற்றவர். படைத்து காத்து அழிப்பவரான மகேசனை தவிர வேள்வியில் வேறு எவரையும் காண்கிறேன். தக்ஷன் கூறுகிறான், முனிவரே, இதோ முறைப்படி மந்திரத்தால் தூய்மையாக்கப்பட்ட இந்த அபிவுணைவை பொற்கொண்ணத்தில் ஈடு இணையற்ற சீமன் நாராயணனுக்காக எடுத்துச் செல்கிறேன். ததீசி கூறுகிறார், தக்ஷனே, தேவதேவரான சிவபெருமானை ஆராதிக்காத உனது இந்த வேள்வி வேள்வியே இல்லை. இவ்வாறு கூறிவிட்டு ததீசி வேள்விச்சாலையிலிருந்து வெளியேறினார். ஆனால் தேவர்கள் எவரும் வெளியேறவில்லை. ஏனெனில் பெருங்கேடு விளைய வேண்டுமே. அக்கேட்டை தேவர்கள் அனைவரும் அனுபவிக்க வேண்டாமா? இதை கண்ட இறைவி தட்சணது வேள்வியை அழிக்க வேண்டினாள் இறைவரிடம். அவரும் உடனே தன் சடையிலிருந்து பெரு வீரரான வீரபத்ரரை தோற்றுவித்தார். அவர் 1000 திருமுகங்கள் கொண்டவர். 1000 கண்கள், 1000 அம்புகள் கொண்ட கரங்கள், சூலம் கதை முதலியன தரித்த திருக்கரங்கள், பெரும் வில்லை ஏந்தியவர், தலையிலே பிறை தரித்தவர், செஞ்சடை கொண்டவர், பெரும்பயிரும் பெருமுகமும் படைத்தவர், மின்னல் நாக்கு கொண்டவர், மேகங்களும் அலைகளும் சேர்ந்து ஒலித்த ஒலி போன்ற பேரணி கொண்டவர், உழித்தீ போன்ற ஒளிபடைத்தவர். வீரபத்ரரது செயலுக்கு சாட்சியாக தன் சிரத்திலிருந்து இறைவியானவள் பத்ரகாளியை படைத்தாள். இவர்கள் இருவரும் இறைவனை வணங்கி என்ன செய்ய வேண்டும் என இறைஞ்சி வேண்ட, இறைவன் நீ பத்ரகாளியுடன் தட்சணது வேள்வியை தகர்ப்பாய் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது இறைவியும் பத்ரன் என்கிற கணநாதனை அழைத்து நீயும் சென்று வேள்வியை அழித்து வா என்று கட்டளையிட்டாள். பத்ரனும் எருதியேறி வீரபத்ர சூழ தட்சணது வேள்விச்சாலையை அடைந்தான். அங்கு தேவர்களும் சித்தர்களும் குழுமி இருந்தனர். வேள்வியை சிறப்புறச் செய்யும் அறிவுடைத்த பெரும் தபசிகள் நிறைந்திருந்தனர். அங்கு சென்ற வீரபத்ரர் சிங்கநாதம் செய்தார். இதை கேட்ட தேவர்கள் நிலைகுலைய அறகுறை ஆடையுடன் அங்கிருந்து ஓடலாயினர். புயல் வீசியது, கடல் கலங்கியது, மலைகள் சிதறின. அங்கு சென்ற வீரபத்ரர் தட்சனை கண்டு கூறலானார், தட்சனே, நாங்கள் அனைவரும் எல்லையற்ற திறல் நினைத்த பரம சிவனாரது அடியவர்கள். வேள்வியின் அவி உணவை பெறவே வந்துள்ளோம். எங்கள் பாகத்தை தருவாயாக. அப்படி எங்களுக்கு பங்கு இல்லையெனில் அதன் காரணத்தை கூறு அல்லது போர் செய். இதை கேட்ட தட்சன் முதலியவர்கள், இதற்கு மந்திரம்தான் பிரமாணம், அதனால் நாங்கள் ஒன்றும் செய்வதற்கில்லை என்று கூறவே வீரபத்ரர், இவ்வாறு ஒரு மந்திரமும் இல்லையே, செருக்கடைந்த நீங்கள் என்றோ கூறுகிறீர்கள் என்று கூறி தன் நெற்றிக்கண்ணினால் வேள்விச்சாலையை எரிக்கலானார். தீ கொழுந்து விட்டு எரிந்தது. பயந்த அனைவரும் வாராணசியை அடைந்தனர். அங்கும் தொடர்ந்து வந்த வீரபத்ரர் ஒருவரே 1000 வீரபத்ரராக தேவர்கள் கண்களுக்கு தெரிந்தார். சூரியனது தலையை தன் இடக்காலால் உதைத்தால் வீரபத்ரர். அக்னியை கத்தியினாலும் யமனை சூலத்தினாலும் அடித்தார். வருணனை உலக்கையினாலும் நிருத்தியை பரிகம் என்னும் தண்டாயுதத்தாலும் அடித்தார். தட்சணது தலையை வெட்டி பத்ரகாளியிடம் அடித்தார். காளி அத்தலையை பந்து போல் விட்டறிந்து விளையாடினார். பின் ஆகமனியம் என்னும் வேள்வி நடக்கும் வேள்விச்சாலை சென்று அதையும் அளித்தார். அஸ்வமேதம் என்கிற இந்த வேள்வி முறைப்படி நடத்தப்படவில்லை. வேள்வி செய்யும் எஜமானனோ தட்ச பிரஜாபதி. தர்மராஜரான யமன் முதலிய எண்திசை காவலர்கள் வேள்வியை தரிசிக்கும் சபையோர்கள். இந்திரன் முதலியோர் அவி உணவை ஏற்பவர்கள். வேள்வியை காத்தருள்பவர் கருட வாகனரான ஸ்ரீமன் நாராயணன். இருந்தும் எஜமானனான தட்சணது தலை துண்டிக்கப்பட்டது. தவறான வேள்விக்கு தக்க பலன் கிடைத்தது. ஆகவே சிவனாரை ஒதுக்கிய அசத்தியத்தை ஏற்ற வேதநெறி தவறிய எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. சிவனாரை ஒதுக்கிய அசத்தியத்தை ஏற்ற வேதநெறி தவறிய எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. பெரும் புண்ணியம் செய்திருக்கலாம், நூற்றுக்கணக்கான வேள்விகள் புரியலாம், ஆனால் சிவபக்தியின்றி இவைகளின் முழு பயனையும் அடைய இயலாது. அதேபோல் பெரும் பாவம் செய்திருப்பினும் பக்தியோடு சிவபரம்பரோடை வணங்கியவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். இதில் ஐயமே இல்லை. பல சொல்லி என்ன பயன்? சிவனிந்தை புரிபவன் செய்யும் தானமோ தவமோ வேள்வியோ ஹோமங்களோ அனைத்தும் வீணே. சிவனிந்தை புரிபவன் செய்யும் தானமோ தவமோ வேள்வியோ ஹோமங்களோ அனைத்தும் வீணே. இவ்வாறு தேவர்களும் மற்றோரும் துன்புறுவது கண்ட பிரம்மதேவர் சினந்தணியுமாறு வீரபத்ரரை வேண்டினார். பிரம்மதேவரிடம் கொண்ட பெருமரியாதையால் சினந்தணிந்த வீரபத்ரரை தேவர்கள் துதித்தனர். மங்களமானவரே, வேள்வி தகர்த்தவரே, ருத்ரர்களின் தலைவரே, ருத்ரர்களுக்கு செல்வமானவரே நமஸ்காரம். உளித்தீ போன்ற திரிமேனியரே, காலன் என்கிற காமத்தை அழித்தவரே, தேவர்களின் தலைகளை கொய்தவரே, தீயவனான தட்சணது சிரத்தை கொய்தவரே, பாவியான தட்சணது சேர்க்கையால் குற்றமற்ற நாங்களும் போரில் உங்களால் தண்டிக்கப்பட்டோம். உங்களை சரணமடைந்த எங்களை காத்தருட வேண்டும் இறைவா. இதற்கிடையில் தேவதேவரான சிவபெருமான் விண்வெளியில் தோன்றினார். சிவபெருமானை கண்ட விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியும் பயமும் கலந்த முயற்சியினராக மகிழ்ச்சியும் பயமும் கலந்த முகத்தினராக இறைவனை துதித்தனர். தேவதேவரே, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்கிற முத்தேவர்களாக இருந்து அகில உலகங்களையும் படைத்து காத்து அழிக்கும் பரமேசன் தாங்களே. ராஜசகுணம், தாமசகுணம், சாத்வீக குணம் என்கிற முக்குணங்களையும் ஏற்ற மும்மூர்த்தியானவரே, மூலமும் முடிவும் இன்றி தனித்து நிற்கும் தாங்கள் அடியார்களுக்கென்றே திருமேனி தாங்கி வருகிறீர்கள். அழியும் சந்திரன் தங்களாலன்றோ கலைகளுடன் விளங்குகிறான். கணவனை பறிகொடுத்து சீமந்தினி என்னும் கற்பரசி தங்களை பூஜித்தன்றோ மக்கள் செல்வத்துடன் அனைத்து மங்களங்களையும் பெற்றாள். அவள் செய்த சோமவார விரதத்தின் பெருமையால் அல்லவா அது? இவ்வளவு தவறுகள் செய்திடும் அவர்களை தங்களைத் தவிர யார்தான் மன்னித்தருள்வர்? இவ்வாறு வேண்டவே இறைவரும் மனமகிழ்ந்து தேவர்கள் அனைவரையும் முன்போலவே ஆக்கினார். தட்சனது உடலோடு கிழட்டு ஆட்டுத்தலையை பொருத்தி எழுப்பினார். வீரபெற்ற தட்சன் தழுதழுத்த குரலில் இறைவனை துதித்தான். சிவனாரம் அவனுக்கு கணங்களின் தலைமை பதவியை அளித்தார். தேவர்களே, விதியின் முந்துதலால் நீங்கள் இவ்வாறு செயல்பட்டீர்கள். சரணம் பற்றிய உங்களை மன்னித்தோம். உங்கள் தீய செயல்களையும் மறந்தோம். நீங்கள் முன்போலவே நன்கு வாழலாம் என்று சிவனார் திருவாய்மலந்தருளி மறைந்தருளினார். முனிவர்கள் வினவுகிறார்கள், வாயுதேவரே, தன் சிவகணங்களுடனும் தேவியுடனும் மறைந்தருடைய இறைவன் எங்கு சென்று வசித்தார்? எந்த திருவிளையாடல் ஆடி ஓய்ந்தார்? வாயுதேவர் கூறுகிறார், மகரிஷிகளே, பர்வதங்களிலேயே மிகச் சிறந்ததும் நிறைய குகைகள் கொண்டதுமான அழகிய மந்தர பருப்பதம் அதாவது மந்திராச்சலம் தனது பெருந்தவத்தின் பயனாக தேவதேவரான மகாதேவரது விருப்பத்திற்குரிய வாசஸ்தலமாக ஆயிற்று. பார்வதி பரமேஸ்வரர்களது திருவடித்தாமரைகளை தன் தலையில் தாங்க வேண்டும் என்று எண்ணியே கடுந்தவம் ஏற்றி அதன் பயனாக அவர்களது திருவடிகள் என்றென்றும் தன் மீது தொயுமாறான சிறந்தய பயனையும் பெற்றான். அதன் அழகை முழுவதுமாக வர்ணிப்பது என்பது ஆயிரம் ஆயிரம் திருவாய் மொழிகளால் 100 கோடி வருடங்கள் வர்ணித்தாலும் இயலாது. அதன் எதிரில் அனைத்து மலைகளின் அழகும் ஒரு துளியே. ஆகவேதான் சிவபிரான் பார்வதியான தனது மனைவியை மகிழ்விக்க இவ்வழகிய மலையையே தனது அந்தப்புறமாக ஆக்கிக் கொண்டார். இப்பருப்பதத்தை மனத்திற்கொண்டே சிவபிரான் ரைபியருடைய ஆசிரமத்தில் அருகிலிருந்து அம்பிகையோடு மறைந்தருளினார். இம்மந்தர மலையில் உள்ள உயான வனங்களில்தான் சிவபிரான் மலைமகளான அம்பிகையுடன் பல கேளிக்கைகள் செய்தருளினார். இவ்வாறு கொஞ்ச காலம் கடந்தது. பிரம்மனுடைய மைதுனி படைப்பும் வெகுவாக விரிவடைந்தது. அதனால் மக்கள் தொகை பெருகிற்று. அப்பொழுது சும்பன் நிசும்பன் என 2 அசுரர்கள் தோன்றினர். அவர்கள் இருவரும் சகோதரர்கள். கடுந்தவம் இயற்றி அவர்களது தவத்தில் மகிழ்ந்த பிரம்மதேவர் இவ்வுலகில் எந்த ஓர் ஆண் பிள்ளையினாலும் உங்களுக்கு மரணமில்லை என்று வரவழைத்தார். இதை கேட்ட சகோதரர்கள் இருவரும், பிரம்மதேவரே, பார்வதி பிராட்டியின் அம்சம் கொண்டவளும் தாய் வயிற்றில் பிறவி என்பது அற்றவளும் ஆண்மகனின் கரம்படாத உலகியல் இன்பம் நுகராத ஒரு பெண்ணின் திருக்கரங்களினால் எங்களுக்கு இறப்பு ஏற்படட்டும். மேலும் அவள் பெருந்திரல் கொண்டவளாக இருக்க வேண்டும். அப்பெண்ணிடம் நாங்கள் காமனை கொண்டு நலியும் போதுதான், அதுவும் பெரும் போரில்தான், அவளது கைகளினாலேயே எங்களது மரணம் ஏற்பட வேண்டும் என்று வேண்டினர். இதை கேட்ட பிரம்மதேவரும் அவ்வாறே ஆகட்டும் என வரவழைத்தார். இவ்வாறு வரம்பெற்ற அவ்விவரும் இந்திரன் முதலிய தேவர்களை போரில் வென்று உலகில் வேதம் ஓதுதலையும் வேள்விகள் புரிதலையும் முறையற்ற அநீதி முறையில் ஒழித்தனர். இதனால் வேதம் ஓதுதலும் வேள்விகளும் உலகில் இல்லாது போயிற்று. ஆகவே பிரம்மதேவர் இவர்களது வதத்திற்காக சிவபிரானை வேண்டினார். இறைவா, எவ்வாறாவது இறைவிக்கு சினம் மூடும்படி செய்து இறைவியை நிந்தனை செய்து அவர்களது திருமேனி நிறத்தின் நிந்தனையினால் தோன்றும் காமனையற்ற குமாரியை அதாவது கன்னிகையான சக்தியை தேவர்களின் நலன் கருதி சும்பனி சும்பர்களை வதிக்க தாங்கள்தான் ஆவண செய்துள்ள வேண்டும். இவ்வாறு பிரம்மதேவர் வேண்டவே திருநீலகண்டத்து இறைவரும் ஒரு நாள் தனித்திருக்கையில் புன்சிரிப்புடன் தன் தேவியான இறைவியை நோக்கி, என்னை இவ்வளவு கருப்பாக இருக்கிறாய் என்று கேலியாக பேசினார். அப்பொழுது பொன்னிறத்தவளான இறைவி, நான் கருப்பு நிறத்தவளா என்று சற்றே சிறந்து எழுந்து தன் கணவரான சிவனாரிடம் சமாதானம் கொள்ளாதவளாக சற்றே புன்முறுவலுடன் கூறலானாள். தேவி கூறுகிறாள், இறைவா, இந்த எனது கருநிறத்தில் தங்களுக்கு விருப்பம் இல்லை எனில் இத்துணை காலமாக நீங்கள் எப்படி பொறுத்தீர்கள்? எந்த ஒரு பெண்ணிற்கும் தான் எவ்வளவுதான் அழகியாக இருப்பினும் மற்ற அனைத்து நற்குணங்கள் பொருந்தி இருப்பினும் அவள் மேல் அவளது மணாளனுக்கு அன்பு ஏற்படவில்லை எனில் அவளது பிறவியே வீணானதுதான். பெண்ணினத்தின் படைப்பே பதியான கணவரது இன்பத்திற்காகத்தான். அவள் அந்த இன்பத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டாள். அவள் இருந்து யாதுவையன். ஆகவே தாங்கள் தனிமையில் எந்த ஒரு கருநிறத்தை நிந்தனை செய்தீர்களோ அந்த கருநிறத்தை விடுத்து நான் இப்பொழுது வேறொரு நிறத்தை மேற்கொள்வேன் அல்லது என்னுரை மாய்த்துக் கொள்வேன். இவ்வாறு கூறிய இறைவி தவம் செய்ய நிச்சயித்து தன் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று தன் கணவரான இறைவரிடம் தழுதழுத்த குரலில் தான் தவம் செய்ய அனுமதி வேண்டினான். இவ்வாறு பிரமையான அன்புறவில் பிளவு தோன்றுவதைக் கண்ட சிவபிரான் தன் மனையாளான பவானியின் திருவடிகளை பிடித்துக் கொண்டு இனிமையாக கூறினார். அன்பானவளே, நான் இவ்வாறு பேசியது ஒரு விளையாட்டிற்காகவே. இதுவும் மனதின் ஒரு வினோதம் தானே. இதை நீ புரிந்து கொள்ளாமல் ஏன் கோபித்துக் கொள்கிறாய்? உன்மேல் எனக்கு அன்பு இல்லை எனில் மற்றவர் இவர் மேல்தான் ஏற்படும். நீ என்றோ இவ்வுலகின் தாய், நான் தந்தையும் தலைவனும். அப்படி இருக்க உன்மேல் எனக்கு அன்பு இல்லை என்பது எவ்வாறாகும்? நம் இருவரது அன்பும் காமதேவனான மன்மதனால் காதலால் மன்மதனால் காதலால் தோன்றிய அன்பா என்ன? இல்லவே இல்லையே. ஏனெனில் காமதேவனான மன்மதன் தோன்றுவதற்கு பலகாலம் முன்பே என்றோ இவ்வுலகம் தோன்றியது. மன்மதனுடைய படைப்பு உலகியல் மக்களுக்காகவன்றோ படைக்கப்பட்டது? சாதாரண பாமர மக்களின் இன்பத்திற்காக படைக்கப்பட்டவன் காமன். நானன்றோ காமனை படைத்தவன்? என்னையும் ஒரு சாதாரண தேவன் என்று எண்ணித்தான் மதனன் என்னிடம் தரைக்குறவாக நடந்து கொண்டான். அதனால்தான் நான் அவனை சாம்பலாக்கினேன். இப்பொழுது நம் இருவருக்கும் இடையே நடந்த இப்பிரணய கலகம் உலகின் ரட்சணக்காகத்தான். அதற்காகத்தான் இன்று நான் உன்னோடு இந்த கேலிக்கூத்தை செய்தேன். நான் இன்று உனக்கு கோபம் பெறுமாறு செய்த இந்த கேலிக்கூத்தின் உண்மை வெகு விரைவிலேயே உனக்கு புலப்படும். தேவி கூறுகிறாள், இறைவா, இதற்கு முன் பலமுறை தங்களது பலவாறான கேலி பேச்சை கேட்டதுண்டு. ஆனால் பெருந்திரல் கொண்ட நான் இன்று கூறியது போன்ற பேச்சைத்தான் இதுவரை கேட்டதில்லை. எந்த ஒரு பெண் கணவரது அன்பை பெறாதவளோ, அதனால் தன் உயிரை நீத்துக் கொள்ளாதவளை, அவள் கற்புக்கரசியாகவோ அனைத்து நல்ல இலக்கணங்களும் பொருந்தியவளாகவோ கூட இருக்கலாம், ஆனால் சான்றோர்கள் அவளை மதிக்க மாட்டார்கள், தூற்றத்தான் செய்வார்கள். எனது நிறம் வெள்ளையாக இல்லை, கருத்தவளாக இருக்கிறேன் என்பதால் அன்றோ தங்களுக்கு வருத்தம்? அவ்வாறு வருத்தம் இல்லை எனில் விளையாட்டிற்காகவோ பரிகாசமாகவோ கூட தாங்கள் என்னை கருப்பு அதாவது கருத்தவள் என்று கூறியிருக்க மாட்டீர்கள். எனது கருநிறம் தங்களுக்கு பிரியமானதில்லை, அதனால் அதை சான்றோருடன் கூடத்தான் நிந்திப்பார்கள். ஆகவே தவம் செய்து எனது கருநிறத்தை மாற்றிக்கொள்ளாது நான் இங்கிருப்பது சரியில்லை. இவ்வாறு தேவியை கூறியதை கேட்ட சிவபிரான், தேவி, உனது கருநிறத்திற்காக உனக்கு இவ்வாறு மனவருத்தம் தோன்றியிருக்குமானால் அதற்காக தவம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? எனது இச்சையினாலேயோ அல்லது உனது இச்சையினாலேயோ நீ வேறு நிறத்தை மேற்கொள்ளலாமே என்று அருளினாள். உடனே தேவி, இறைவா, நான் தங்களது திருவருளால் எனது நிறத்தை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. எனது இச்சையினாலும் இல்லை. நான் தவம் செய்து பிரம்மதேவரது திருவருளால் வெள்ளை நிறத்தவளாக அதாவது கௌரியாக விரைவில் ஆவேன் என்று பதில் உரைத்தார். இவ்வாறு கூற கேட்ட சிவபரம்பொருள், மகாதேவியே, எனது திருவருளினால் என்றோ பிரம்மதேவர் அப்பதவியை பெற்றார். ஆகவே தவம் செய்து அவரை அழைத்து என்ன பிரயோஜனம் காண்பார் என்று பதில் உரைத்தார். தேவி கூறுகிறாள், தங்களது திருவருளினால்தான் பிரம்மா முதலிய அனைத்து தேவர்களும் தங்கள் பதவியை பெற்றார்கள் என்பதில் ஐயம் ஒன்றுமில்லை. இருப்பினும் தங்களது திருவானை பெற்று தவம் செய்து பிரம்மதேவரை ஆராதித்து எனது விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளவே விரும்புகிறேன். முன்பு நான் தட்சனின் மகளாக சதி என்ற பெயருடன் இருந்தபோதும் தவம் செய்துத்தான் தங்களை பதியாக அடைந்தேன். ஆகவே அதே போலத்தான் இப்பவும் அந்தனராகிய பிரம்மதேவரை ஆராதித்து நான் விழுத்தவளாக கௌரியாக ஆக விரும்புகிறேன். அப்படி செய்வதால் ஏதாவது குற்றம் நேருமோ? கூறுங்கள். இவ்வாறு தேவி கூறவே முக்கண்ணரான இறைவன் புன்முருவளித்தவாறு மௌனமானார். தேவர்களுடைய செயல் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான விருப்பத்தால் இறைவன் தேவியை தடுத்து நிறுத்தவில்லை.